காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:29 எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:29
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்
இங்கே விசுவாசிகளாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. தேவ பிள்ளைகள் இந்த நிருபங்களை எல்லாம் நம்ம ரொம்ப வாசிக்கணும். நமக்கு ரொம்ப முக்கியமானது பைபிள்ல இந்த நிருபங்கள் தான் ரொம்ப முக்கியம். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தேவ பிள்ளை எப்படி வாழ வேண்டும், நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை நிருபங்கள் தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இங்கே இந்த வேத வசனம் ஒரு தேவ பிள்ளை எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இந்த நேரத்தில் நாம் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படிங்கிற கெட்ட வார்த்தை அப்படின்னா என்ன, அது முதல்ல நமக்கு தெரியும். கெட்ட வார்த்தைனா இன்னைக்கு இந்த உலகத்துல உலகத்து ஜனங்கள் சண்டை போடும் போது கீழ்த்தரமாய் ஒருவரை பார்த்து ஒருவர் பேசுறாங்களே அது கிடையாது. இங்க சொல்லப்படுற கெட்ட வார்த்தைகள் அது கிடையாது. ஏன்னா நமக்கு இந்த கெட்ட வார்த்தை நம்ம அதுதான் நினைப்போம். உலகத்துல ஜனங்க சண்டை போடும் போது ஒருத்தரை ஒருத்தர் கேவலப்படுத்தி கீழ்த்தரமாய் பேசுகிறாரு, அது இல்ல. இங்க சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அது கிடையாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஏன்னா தெய்வ பிள்ளைகள் கண்டிப்பா நம்ம அவதூறான வார்த்தைகளை பேச மாட்டோம். அதே நேரத்தில் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இந்த வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகளின் பார்வையில் வாழ்க்கையில் தேவனுடைய பார்வையில் எது கெட்ட வார்த்தை, எது நல்ல வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள், பக்தி விருத்தி இல்லாத வார்த்தைகள், ஒருவருக்கு பக்தி விருத்தி அல்லது பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், அது எல்லாமே கெட்ட வார்த்தைகள். புரியுதா? இதுதான் இங்க சொல்லப்படுற விஷயம். ஒருத்தருக்கு பிரயோஜனம் உண்டாக நம்ம பேசுவது, பிரயோஜனம் உண்டாக ஒருவருக்கு ஒரு காரியத்தை நம்ம டீல் பண்ணி பேசுவது நல்ல வார்த்தைகள். ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் கெட்ட வார்த்தை. ஒரு மன்னர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம், அதனால யாருக்கு எந்த கதை பிரயோஜனம் இல்லை, அங்க போன இங்க போன ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா அதான் கெட்ட வார்த்தை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைப்போம், நான் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறது இல்லைன்னு. ஆனால் பார்க்கும் பொழுது நிறைய தெய்வ பிள்ளைகள் பல நேரத்தில் ஏராளமான கெட்ட வார்த்தைகளை பேசு. நல்ல வார்த்தைகள் என்பது ஒன்று பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும், இன்னொன்று மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். பக்தி விருத்திக்கு ஏதுவானது மட்டும் சொல்லி இருந்தாருன்னா எப்பவுமே பைபிளை மட்டும் தான் நீங்க பேசுற மாதிரி இருக்கும், வேற எதையுமே பேசக்கூடாது. இப்ப வீட்டில் இருக்கிறீங்க, இந்த ட்ரெஸ் துவைக்கணும்ன்றீங்க, இந்த ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கணும்ன்றீங்க, இதெல்லாம் இந்த ரூமை சுத்தம் பண்ணணும்ன்றீங்க, அதெல்லாம் கூட பேச முடியாது. இல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான அதுல பக்தி விருத்தி அதுல ஒண்ணும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பிரயோஜனமான வார்த்தைகள் ரெண்டு விதமா இருக்குது. ஒன்று நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒன்று மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும், இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு அது பிரயோஜனமான நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியதா இருக்க வேண்டும். அதுதான் பேசணுமே தவிர ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல், ஆவிக்குரிய காரியமும் இல்லாமல், உலக பிரகாரமான பிரயோஜனமும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகள். சரியா? அப்ப இந்த சூழ்நிலையில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் பேசுகிறதை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் இந்த உலகத்திலே இதை வச்சு கர்த்தர் நம்மளை ஜட்ஜ் பண்றாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுங்கிறார். அப்ப நம்முடைய இருதயம் எதிலே நிறைந்திருக்கிறதோ அதை குறித்து நம்முடைய வாயின் வார்த்தைகள் பேசும். ஆகையினாலே வாயின் வார்த்தைகளை நம்ம ஈஸியா எடுத்துக்கொள்ள கூடாது. இயேசு கிறிஸ்து என்றைக்குமே எல்லாவற்றையும் சரியாக தான் பேசினார். என்னைக்குமே ஒன்றை பேசிட்டு நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லதில்லை. என்றைக்குமே ஒன்றை பேசிவிட்டு நான் அவசரமா சொல்லிட்டேன், அவசரப்பட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னது கிடையாது. எல்லாவற்றையும் அவர் கரெக்டா பேசினார், சரியா பேசினார், பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பேசினார், அவசியமானதை பேசினார், அவசியம் இல்லாத எதையுமே அவர் பேசவில்லை. அப்ப நம்முடைய லைஃப்லயும் நம்ம இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏனென்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகளை வைத்துத்தான் தேவன் நம்மை ஜட்ஜ் பண்றார். வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:37 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12:37 வசனம்.
ஏனெனில்
உன் வார்த்தைகளினாலே
நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்
அல்லது
உன் வார்த்தைகளினாலே
குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்றும் தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே நீ குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். நம்முடைய வாயின் வார்த்தைகளை வைத்து நாம் யார் என்று கர்த்தர் ஜட்ஜ் பண்றார். அந்த வார்த்தைகளை வைத்து நம்மை நீதிமான் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார், அல்லது அந்த வார்த்தைகளினாலே நாம் குற்றவாளிகள் என்றும் தீர்க்கப்படுகிறவர்களாக இருப்போம். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், பேசுகிறது ரொம்ப முக்கியம். சரியாய் நாம் பேச வேண்டும், கவனமாய் நாம் பேச வேண்டும், தேவ பக்திக்கு ஏதுவாய் நாம் பேச வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேச வேண்டும். இந்த எபேசிய நிருபத்திலே இதை குறித்து நமக்கு பல விஷயங்கள் இருக்கிறது. திருப்பி நம்ம எடுத்துக்கொள்வோம். எபேசிய நிருபத்திலே 5 எடுத்துக்கொள்வோம். 5:4 வாசிக்கலாம்.
அப்படியே
வம்பும்
புத்தியீனமான பேச்சும்
பரியாசமும் தகாதவைகள்
தோத்திரம் செய்தலே தகும்.
இங்க பாருங்க, தொடர்ந்து 5 வரும் பொழுது தகுதியான வார்த்தை எது, தகாத வார்த்தை எது, இங்கேயும் திருப்பி அதை மென்ஷன் பண்றாரு. வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். வம்பு பண்றது, வீணான பிரச்சனைக்குரிய காரியத்தை பேசிட்டு இருக்கிறது வம்பு. 2, புத்தியீனமான பேச்சு. புத்தியீனமான பேச்சு என்னன்னா, போன வாரம் செய்தியில ஒரு காரியம் சொன்னேன். இயேசு கிறிஸ்து மத்தேயு 16 வரும்பொழுது, அதை படிக்க வேணா நான் சொல்லிட்டே போறேன். பிலிப்பு செசரியாவின் திசைகளிலே வரும்பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார். 13 பார்க்கும் பொழுது, மனுஷகுமாரனாக என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? உடனே சிலர் யோவான் என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் சொன்ன உடனே பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே கர்த்தர் அவனை பாராட்டுறார், இது மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு உன் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அருமையாய் ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தையை பேதுரு சொன்னான். தொடர்ந்து அவனை பாராட்டி அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்றார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என சொல்றார். சொல்லி முடித்த பின்பு அதன் பிறகு தனக்கு நேரிட போகிறதான காரியங்களை குறித்து சொல்லிட்டு வர்றார். தான் எருசலேமிலே போய் பாடுபட்டு மரிக்க போகிற காரியத்தை சொல்றார். சொன்ன உடனே பேதுரு இயேசு கிறிஸ்துவை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவரை கடிந்து கொண்டு ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே அப்படிங்கிறார். அவரை கடிந்து கொண்டு இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாதே சொன்னவுடன் இயேசு கிறிஸ்து அவனை திரும்பி பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னார். இப்ப இந்த பேதுருவை பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாகத்தான் தேவனுக்கு ஏற்ற வார்த்தையை பேசினான், ஒரு வெளிப்பாட்டோடு பேசினான், பரலோகத்தில் ஒரு வெளிப்பாட்டோடு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவனா. ஆனால் சிறிது நேரத்திலேயே இப்ப அவன் தன் சொந்த புத்தியிலே பேச ஆரம்பிக்கிறான், மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனையில பேசலாம், இது உமக்கு நேரிடக்கூடாதே. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சாத்தானே அவனை கடிந்து கொண்டு நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். அப்ப அந்த மனுஷன் ஞானத்தோடு அவன் இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொண்டு அவன் பேசின அந்த வார்த்தை புத்தியினமான வார்த்தை, அதனாலதான் கர்த்தர் அவனை கடிந்து கொண்டார். புத்தியினமான வார்த்தை, இப்ப அவன் பேசுறது பார்க்கும்போது கேட்கறதுக்கு நல்லதா இருக்கும், ஆனால் தேவ சித்தத்துக்கு மாறாக பேசப்படுகிற வார்த்தைகள் புத்தியினமாய் போய்விடுகிறது. மனுஷன் ஞானத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் புத்தியினமாய் போய்விடுகிறது. இந்த பேதருடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பது பரலோகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு. நம்ம அந்த பகுதி மட்டும் கொஞ்சம் வாசிக்கலாமா? மத்தேயு 16:15 வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான்.
ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான்.
இயேசு அவனை நோக்கி,
யோனாவின்
குமாரனாகிய சீமோனே,
நீ
பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை,
பரலோகத்தில்
இருக்கிற என் பிதா, இதை உனக்கு வெளிப்படுத்தினார்,
பாருங்க இந்த இடத்துல அவன் பேச்சு சொந்த ஞானத்திலிருந்து வெளியே வரவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாட்டை பெற்று பேசும் பொழுது தேவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை அவன் பேசினான், அவன் பாராட்டப்பட்டான். அதே பேதுரு சில நிமிஷத்துக்கு பிறகு தன் சொந்த புத்தியிலிருந்து பேசுகிறான், இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வரக்கூடாது, இப்படிப்பட்ட அவமானம் வரக்கூடாது, இப்படிப்பட்ட மரணம், கொடிய மரணம் அவருக்கு வரக்கூடாது, இது அவன் தன் சுய புத்தியில் இருந்து பேசுகிறான். அப்பொழுது அது புத்தியினமான பேச்சாக கர்த்தரவை கடிந்து கொண்டார். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் நீங்க பேசும்பொழுது ஒன்று சொல்லுகிறேன், எல்லாமே மனசுல வர்றதெல்லாம் நம்ம பேச நினைக்க கூடாது. நம்ம மனசுல வர்றதெல்லாம் நம்ம பேச நினைக்கும் பொழுது பல நேரத்திலே அது புத்தியினமான விதத்திலே நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். புத்தியினமான வார்த்தைகள் நம்ம பேச ஆரம்பிச்சிடும். நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே தேவன் ஞானத்தோடு வெளிப்பட வேண்டும். தேவன் ஞானத்தோடு வெளிப்பட வேண்டும் என்றால் அதற்கு காரணம், அதுக்கு காரியம் எப்படி என்றால், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வேத வசனத்தை நமக்குள் எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கி கொண்டிருக்கிறோமோ, நம்ம பேசுகிறது ஆட்டோமேட்டிக்கா தேவ சித்தத்தின்படி பேச ஆரம்பிப்போம். புரிதுங்களா? ரொம்ப முக்கியம். வேத வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கி கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு அது இருதயத்தில் நிறைந்திருக்கிறபடியால் நீங்க சாதாரணமாய் பேசுகிற வார்த்தைகள் கூட தேவ சித்தத்துக்கு உட்பட்டதா இருக்கும். தேவ வசனத்தை நம்ம உள்ளடக்காமல் நம்ம சாதாரண பிளாங்கா இருக்குமானால் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய சொந்த அறிவு பூர்வமாய் பேச ஆரம்பிப்போம், அது பல நேரத்திலே புத்தியினமான வார்த்தைகளை நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்தி விடும். ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது பாருங்க, புத்தியினமான பேச்சிலும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். தெய்வ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக இருக்கும், அதுதான் தேவனுக்கு ஏற்றது. சரி, இப்ப நான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எப்படி அவருடைய வாழ்க்கையில் இப்படி அவர் பேசுவதற்கு காரணம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:4 46-47 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில்
போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும்
அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும்
அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து
பிரமித்தார்கள்.
இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயது உள்ளவராய் இருக்கும் பொழுது அவர் பேசின வார்த்தைகள் ஞானத்தினால் நிறைந்திருந்தது. அவர் பேசின வார்த்தைகள் எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்தது, எல்லாரையும் பிரமிக்க வைத்தது. அப்படி பேசுவதற்கு காரணம் என்ன? அந்த 12 வயசுல அவரால் அப்படி எப்படி பேச முடிந்தது? அந்த 12 வயசுல அவரால் எப்படி எல்லாரையும் பிரமிக்கிற விதத்திலே அவரால் பேச முடிந்தது? காரணம் என்ன? இந்த 12 வயது உள்ளவராய் இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்டதான வசன வாஞ்சை தான் ஒரே காரணம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நீங்க திருப்பி பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை முழுக்க 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 பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. பிதாவின் நடத்துதலே டோட்டலா தன்னை கமிட் பண்ணி அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் பிதாவின் சித்தத்தை பார்த்து பார்த்து நடந்தார். இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனுஷர்களும் வாழ பிறந்திருக்கிறோம், நம்ம நல்லா வாழ நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ வாழ்வதற்காக பிறக்கவில்லை, மரிப்பதற்காகவே அவர் பிறந்தார். அவர் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுதே அவர் மரணத்தை எதிர்நோக்கி அவர் பிறந்தார். அவர் பிறந்த பொழுதும் சிமியோன் என்கிற தேவ மனுஷன் கொடுக்கிற வார்த்தை பாருங்க, 2 அதிகாரத்திலே, லூக்கா 2 அதிகாரத்திலே 26 வசனத்திலே வாசிக்கலாம்.
கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை
தன் கைகளில் ஏந்திக்கொண்டு
தேவனை ஸ்தோத்தரித்து
ஆண்டவரே
உமது வார்த்தையின்படி
உமது அடியேனை
இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணையத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன்
அவர்களை ஆசீர்வதித்து
அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி
இதோ
அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும்
எழுந்திருக்கிறதற்கும்
விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார்.
சிமியோன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை மற்ற காரியங்களை எல்லாம் விவரித்துக் கொண்டு வருகிறார். புறஜாதிகளுக்கு அவர் பிரகாசிக்கிற ஒளியாயிருப்பார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சாட்சியாயிருப்பார். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், மரியாதை பார்த்து உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். கிறிஸ்துவின் பிறப்பி நேரத்தில் 8 நாள் குழந்தையாய் அவரை கொண்டு வந்த பொழுது அவருடைய மரணம் அறிவிக்கப்பட்டது. குழந்தையை பிரதிஷ்டை பண்ணி கொண்டு வராங்க. பிரதிஷ்டை பண்ணி கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தையின் மரணத்தை குறித்து பேசப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் குழந்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொழுது அவருடைய மரணம் அறிவிக்கப்பட்டது. அப்ப அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த குழந்தை பிரதிஷ்டை பண்ண வரும் பொழுதே அந்த குழந்தையின் மரணம் சொல்லப்படுது. அப்ப அந்த சிலுவை மரணம் என்பது ஆரம்பத்திலேயே அறிவிக்கப்பட்டு விட்டது. 8 நாள் குழந்தையா இருக்கும் பொழுதே அவருடைய மரணத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. இது மரியாளுடைய உள்ளத்துல ஆழமா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும் தான் எதற்காக உலகத்துல வந்தோம். ஆகையினாலே அவருடைய நோக்கம் எல்லாம் அந்த மரண நாளுக்கு முன்பதாக அவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்துவிட வேண்டும் என்கிறதுல கவனமா இருந்தார். ஆகையினால் அவர் 12 வயது சிறுவனாய் இருக்கும் பொழுதே அவருடைய கவனம் எல்லாம் வேத வசனத்தை கற்று ஏறினவராய் இருக்க வேண்டும் என்கிறதுல கவனம் செலுத்தினார். ஏன் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவருடைய ஊழியம் அவர் பேசுனது எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வசன தாகம்தான். 4 அதிகாரத்துல பாருங்க, லூக்கா 4 அதிகாரத்துல 21-22 வசனங்களை வாசி.
அப்பொழுது அவர் அவர்களோட
பேசத் தொடங்கி
உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து
ஆச்சரியப்பட்டு
இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள்.
அவர் பேச ஆரம்பித்த உடனே, இப்ப 30 வயசுல பேச ஆரம்பிக்கும் பொழுது தேவாலயத்தில் வந்து நிற்கிறார். கர்த்தருடைய வேத புத்தகம் அவர் கையில் கொடுக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்த உடனே அங்கிருந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா நாங்கள். அப்ப எல்லாருமே அவருடைய வாயின் வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்படத்தக்கதா இருந்துச்சு. 12 வயசுல அவர் பேசும் பொழுது அதை குறித்து எல்லாம் பிரமிச்சாங்க. 30 வயசுல அவர் தேவாலயத்தில் எழுந்து நிற்கும் பொழுது அவர் பேசுகிறதை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. கிருபையுள்ள வார்த்தைகள், 2 காரியம் கவனிக்கணும். 1, அவருடைய ஞானம், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது ஞானத்தை கண்டு பிரமிச்சாங்க 2 அதிகாரத்துல. 4 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார். நம்ம வாழ்க்கையில் இது நல்லா புரியணும், ஞானம் உள்ள வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டது 2 விதமான வார்த்தைகள். 1, ஞானம் உள்ள வார்த்தைகள். 2, கிருபையுள்ள வார்த்தைகள். 2 காரியம் தான் முக்கியம். இன்னைக்கும் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் நம்முடைய வாயை திறந்தால் ஞானம் வெளிப்பட வேண்டும். எந்த ஞானம்? தேவ ஞானம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள். எது நல்ல வார்த்தைகள்? தேவ ஞானத்தினால் நிறைந்து பேசுகிற வார்த்தைகள் நமக்கு அவசியம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பார்க்கும் பொழுது 12 வயதா இருக்கும் பொழுதே அதற்கு அவர் தன்னை எக்யூப் பண்ணிக்கொண்டார். 12 வயதா இருக்கும் பொழுதே அவர் தேவாலயத்திலே போதக நடுவில் உட்கார்ந்து 3 நாட்கள் தொடர்ந்து அவர்களிடத்திலே கேட்டார் வசனங்களை குறித்த சந்தேகங்களை கேட்டார். பல கேள்விகளை எழுப்பி வேத வசனங்களை தீர்க்கமாய் அவர் கற்றுக்கொண்டார். இன்னைக்கும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவங்களுக்கு சொல்றது மட்டுமல்ல, கற்றுக்கொள்வதற்காகவும் நம்ம வாயை திறந்தால் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பிரயாசம் அவசியம். இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வசனத்தை உங்களுக்குள் உள் அடக்கிக் கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் நிற்க முடியும். ருமேனியா என்ற தேசத்திலே ரிச்சர்ட் உம்பரட் என்று சொல்லி ஒரு அருமையான தேவ மனுஷன், கர்த்தருக்காக அவர் ஊழியம் செய்தது நிமித்தம் அவரை சிறையில் அடைத்து 14 வருஷங்கள் அவர்களை சிறையில் அடைத்து வைத்திருந்தார். ருமேனிய தேசம் ஒரு கடுமையான கம்யூனிஸ்ட் தேசமாயிருந்தது. அப்பொழுது அந்த அவை அங்கு இருக்கிறதான ரகசிய கிறிஸ்தவர்கள், அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் என்று சொல்வார்கள், அங்கு ரகசியமாக சபைகள் இருந்தது. அவைகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள் பைபிள் அவங்க வைத்துக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு பைபிள் ஒன்று கிடைக்க, ஒரே ஒரு பிரதி கிடைக்கும். அந்த பிரதியை வைத்துக் கொண்டு அதை அவங்க சாதாரணமா படிக்க மாட்டாங்களாம். ஹோல் பைபிள் அவர்கள் மனப்பாடம் தான் செய்வாங்களாம். ஏன் என்று கேட்டால், அந்த இருக்கிற ஒரு பைபிளும் சீக்கிரத்தில் எந்த நேரத்திலும் அவர்களை விட்டு பிடுங்கப்படலாம். கிடைக்கிற பைபிள் அப்படியே மனப்பாடம் செய்வார்கள். ரிச்சர்டுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் சிறையில் அடைக்கப்பட்டார், கையில பைபிள் கிடையாது. அதே போல அநேக விசுவாசிகள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க, யாருக்கிட்டையும் பைபிள் கிடையாது. ஆனால் கடைசி வரைக்கும் அவர்கள் கத்திருக்கின்ற உத்தமமாய் நின்ற ஒரே ஒரு காரணம், அவருக்குள் இருந்ததான வேத வசனம். ரிச்சர்டுடைய புத்தகத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அவருடைய அவரை கைது செய்து உள்ள வைத்தார்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள் வெளியேறுகிறார். பல நேரத்திலே அவர் தேவ சமூகத்திலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்க ரகசிய கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்தி கொண்டு போக வேண்டும் என்று தெரியாது. அப்பொழுது இவர் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில நேரத்தில் தேவ தூதர்கள் வந்து அவரை சந்திப்பாங்களாம். தேவ தூதர்கள் வந்து அவரை சந்திக்கும் பொழுது இவர் தனக்குள் இருக்கிற வேத வசனத்தை ஜெபத்தின் மூலமா இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ல சொல்லுவாராம். அவருக்குள் இருந்து அந்த பிரசங்கத்தை எல்லாம் இந்த தேவ தூதர்கள் இடத்துல இவர் சொல்லுவார். இந்த தேவ தூதர்கள் போய் அங்க இருக்க ரகசிய கிறிஸ்தவ சபையில அங்க நடக்கிறதான அதை நடத்துகிறதற்கு இருக்கிற நபரிடத்துல போய் அவர்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது வேத வசனத்தில் நிறைந்திருந்தார்கள். சபையில இருக்கும் பொழுதும் சரி, அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுதும் சரி, அவர்களுக்குள் இருந்த வேத வசனம் தான் அவர்களை என்ன செய்தும் அவர்களுடைய விசுவாசத்தை கெடுக்க முடியவில்லை. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தலையில் இருந்து ஒரு ஹெட்போன் வைத்து கிறிஸ்தவம் பொய், கம்யூனிசமே மெய் என்று சொல்லி திரும்ப 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 அவர்களுக்கு போதிக்கப்படும். அந்த விதத்தில் சொல்லப்படும் பொழுது சொல்வார்கள், சில நேரத்தில் ஒரு லெவல்ல வரும் பொழுது பைத்தியம் பிடித்துவிடும். சாதாரணமாய் ஒரு மனிதனாய் இருந்தால் அவர்களுக்கு அந்த சத்தத்தை கேட்கிறதுனால பைத்தியம் பிடித்து விடும். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், தங்களுக்குள் உள்ள வேத வசனம் ஒன்றுதான் தங்களை கடைசி வரைக்கும் கத்திற்காய் நிற்க வைத்தது. இந்த கடைசி நாட்கள் நிற்கிற நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்மை நீதிமானாய் நம்மை தீர்க்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்மை கடைசி வரைக்கும் கத்திற்குரியவர்களாய் நிற்க வைக்க வேண்டும். அதற்கு வசனத்தினால் நிறைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் வேத வசனத்தை நீங்கள் நிறைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து 12 வயது உள்ளவராய் இருந்த பொழுது வேத வசனத்தினால் தன்னை முழுக்க முழுக்க அவர் நிறைத்துக் கொண்டிருந்த ஒரே காரணத்தினாலதான் அவர் 30 வயது உள்ளவனான பொழுது அவர் எழுந்து நின்று பேச தொடங்கின பொழுது அவர் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. நம்முடைய வாயின் வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்படுவதற்கு வசனத்தினால் நம்மை நிறைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தேவ கிருபையை வெளிப்படுத்தினதற்கு இன்னொரு காரணம், ஸ்தோத்திரம் செய்தல் அநேகருடைய வாழ்க்கையில் தேவ கிருபையை பெருக பண்ணும். 2 கொரிந்தியர் 4:15 வாசிக்கிறார். 2 கொரிந்தியர் 4:15
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக,
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக
கிருபையானது,
கிருபையானது
அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு,
அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு
இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கும்.
இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய வாயிலிருந்து சரியான வார்த்தைகள் புறப்படுவதற்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற எல்லா வழிகளிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நமக்குடைய இருதயத்திலே முறுமுறுப்பு வருமானால் நாம பேசுகிற வார்த்தைகள் முறுமுறுப்பா மாறிடும். நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் நிறைந்திருக்கும் பொழுது வெளியே புறப்படுகிற வார்த்தைகள் ஸ்தோத்திரமாயிருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில தேவ கிருபையை நமக்கு கொண்டு வரும். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 8:13 வாசிக்கலாம்.
உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம்,
15 வாசிக்கலாம்,
உன்னுடைய பின்னாட்களில்
உன் பின்னாட்களில்
உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி
உன்னை சோதித்து
கொள்ளிவாய் சர்ப்பங்களும்
தேள்களும்
தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும்
உனக்காக
பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால்
வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமாகிய
உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர்.
இங்கே பார்க்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு நியமிக்கிற பாதைகள், நம்மளை முறுமுறுக்க வைப்பதற்கு பல சூழ்நிலைகள் உண்டு. இங்கே உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரற்ற வறட்சியுமான பயங்கர பெரிய வனாந்தரமான வழியிலே உன்னை நடத்தினவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் முறுமுறுப்புகள் நமக்கு எப்ப வரும்னா, நமக்கு வருகிற குறைவுகள், நமக்கு வர்ற பிரச்சனைகள், நமக்கு வர்ற போராட்டங்கள், இது நம்முடைய இருதயத்திலே ஒரு சலிப்பை உங்களுக்கு உண்டாக்குமானால் அந்த சலிப்பு தான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயில நம்ம பேச ஆரம்பிச்சோம். இருதயத்துல சலிப்புகள் முறுமுறுப்புகள் வந்துருச்சுன்னா அதை நம்ம வாயில சொல்ல ஆரம்பிச்சோம். அதை நம்ம வாயில சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அது பிசாசுகளுக்கு நீங்க வாசலை திறந்து விட்ட மாதிரி ஆயிடும். உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மை கேதுவாய் செய்கிறார், எனக்கு பின்னாட்களில் எனக்கு நன்மை செய்வதற்காகத்தான் அவர் என்னை சோதனையின் பாதையில் நடத்துறார், என் பின்னாட்களில் எனக்கு நன்மை செய்யும் பொருட்டுதான் அவர் எனக்கு சிறுமையின் பாதையை வைக்கிறார், எனக்கு பின்னாட்களில் எனக்கு நன்மை செய்யும் பொருட்டுதான் என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தண்ணீரற்ற மனாந்தரமான ஒரு குறைச்சலுள்ள பாதை சில நேரத்தில் அனுமதிக்கிறார், என் பின்னாட்களில் எனக்கு நன்மை செய்யும் பொருட்டுதான் எனக்கு கொள்ளிவாய் சர்மங்களும் தேள்களை போல ஒரு கொடிய நபர்களுக்கு நடுவிலே என்னை கடந்து போக பண்றார். இப்ப நம்ம லைஃப் இதெல்லாம் யோசிப்பாகணும். குறைவுகள், சிறுமைப்படுத்தப்படுதல், கொள்ளிவாய் சர்மத்தை போல தேள்களை போல கொடூரமான வார்த்தைகளை பேசுகிற மனுஷர்கள் இந்த பாதையில் நம்மளை கர்த்தர் கடந்து போக பண்றார். அப்படி கடந்து போக பண்ணும் பொழுது நாம இருதயத்தில் சோர்ந்து போய் நம்ம முறுமுறுக்க நம்முடைய வார்த்தைகளை முறுமுறுக்கிற வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுவோமானால் பிசாசுக்கு நம்ம வாசலை திறந்துவோம். அதில் ஒன்றை நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்முடைய வாயின் வார்த்தைகள் செம்மையா இருக்கணும்னா இருதயத்தில் நம்ம செம்மையா இருக்கணும். இருதயத்திலே என் ஆண்டவர் எனக்கு நன்மை மாத்திரமே செய்கிறார், எனக்கு குறைவு வந்தாலும் பின்னாட்களில் எனக்கு நன்மை உண்டாகும்படி தான் அந்த குறைவை வைக்கிறார், எனக்கு சிறுமை வந்தாலும் பின்னாட்களில் எனக்கு ஒரு மேன்மை வருவதற்காக தான் எனக்கு அந்த சிறுமையை வைக்கிறார், கொடுமையான மனுஷர்கள் எனக்கு விரோதமாய் பேசும்படி அனுமதித்தாலும் எனக்கு பின்னாட்களில் எனக்கு நன்மை செய்யும்படிதான் கர்த்தரதை செய்கிறார். இதை நம்ம உணர வேண்டும். உணர்ந்து இருதயத்திலே கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைகளும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். இருதயத்தில் என்னைக்குமே சோர்வுகளுக்கு இடம் கொடுத்தால் வார்த்தைகளும் சோர்வான வார்த்தைகள் வரும். தேவ கிருபை ஸ்தோத்திரம் வாழ்க்கையில வராது, தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில வராது. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், என்னைக்குமே நான் எப்படி இருக்கணும்னு என் ஆண்டவர் என்ன பிக்ஸ் பண்ணியிருக்கிறாரோ அப்படி என்ன வச்சிருக்கிறார், அது நம்ம தெளிவா இருக்கணும். யாரை குறித்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இருக்கிறது எனக்கு இல்லையே. உண்மையா சொல்லுகிறேன், அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்மளை கர்த்தர் வச்சிருப்பார், ஆனால் கண்டிப்பா நம்ம பின்வாங்கி போயிடுவோம். கர்த்தர் அறிவார், சில நேரத்தில் அறிவார், அது இல்லையே நமக்கு இதுலயே நம்ம யோசிக்க கூடாது. நம்ம எப்படி இருந்தால் நம்ம ஆவிக்குரியவர்களா இருப்போம் என்பது கர்த்தருக்கு தெரியும். நம்ம எந்த நிலைமையில நம்ம ஆவிக்குரியவர்களா இருப்போன்றது கர்த்தருக்கு தெரியும். நம்ம எப்படி, நமக்கு என்ன விதமான நன்மைகள் இருந்தால் நம்ம கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றுவோம் அவருக்கு தெரியும். ஆகையினாலதான் கர்த்தர் நம்மை அந்த பாதையை நடத்துகிறார். நம்மை நடத்துகிற பாதைகள் எதுவுமே தவறான பாதை கிடையாது. கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதைகள் ஒருபோதும் தப்பு கிடையாது. கர்த்தர் நம்மை நடத்துகிற வழிகள் ஒருபோதும் நமக்கு தவறு கிடையாது. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்யறார், எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் செய்யறார், எல்லாவற்றையும் கர்த்தர் மேன்மைக்கு ஏதுவாய் செய்யறார், எல்லாவற்றையும் நம்முடைய பிற்காலத்திலே நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்யறார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற வழிகளை குறித்து சோர்ந்து போக கூடாது. மகிமைப்படுத்துங்கள், சோத்திரம் செய்தலை தகும், கர்த்தரை நல்ல சோத்திரம் அனு. அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குள் நம்மை கொண்டு போகிறதற்கு ஏதுவாய் இருக்கும். நாங்க பல நேரத்தில் சில ஆர்பனேஜஸ் எல்லாம் நாங்க போவோம். ஆர்பனேஜ்ல பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் போகும்போது, ஆர்பனேஜஸ் எல்லாம் போகும் பொழுது சில காரியங்களுக்கு மனசுல ஒரு பாரமா இருக்கும். ஆனா சில காரியம் பார்க்கும் பொழுது சந்தோஷமாவும் இருக்கும். ரெண்டு விதங்கள் பார்க்க முடியும். ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, அந்த ஆர்பனேஜ்ல இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய சரித்திரம் கேட்கும் போது மனசு ஒரு பக்கம் வேதனையா இருக்கும். பல குழந்தைகள் பிறந்த சில நாள் குழந்தையா இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு தெரியாமங்கிட்டு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகளை இது இது ஒரு மாச குழந்தையா இருக்கும் போது, ரெண்டு மாச குழந்தையா இருக்கும் போது தூக்கி குப்பை தொட்டியில போட்டாங்க, குப்பை தொட்டியில எடுத்துக்கொண்டு வந்து வளர்ந்துருக்கிற குழந்தைன்னு சொல்லுவாங்க. அது எதிரில் சொல்ல மாட்டாங்க, பின்னாலும் சொல்லுவாங்க, இந்த குழந்தை குப்பை தொட்டியிலிருந்து கொண்டு வந்ததுன்னு. சில குழந்தைங்க பார்க்கும் பொழுது பெற்றோர் அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க, அதன் பிறகு பரிதாபமாய் கைவிடப்பட்ட குழந்தையா இருந்திருக்கும். ஆனா இங்க வந்து பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு சூழ்நிலையிலே இங்கிருந்து வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா பெற்றோரிடத்துல இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப செல்லமா ரொம்ப வசதியா இருப்பாங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு வசதி எல்லாம் இருக்கும், நல்ல சாப்பாடு இருக்கும், நல்ல தங்குற இடம் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அந்த செல்லமா கொஞ்சற காரியங்கள் அவங்களுக்கு பெற்றோர் அந்த அன்பு அது இருக்காது. ஆனால் அவங்க கிட்ட பாக்குற டிசிப்ளின் பாத்தீங்கன்னா எந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கிட்டே அந்த டிசிப்ளின் பார்க்க முடியாது. நேற்று கூட வீட்டில் அதை பத்தி பேசி ஆர்பனேஜ் போகும்போது பார்ப்போம், பிள்ளைகள் எல்லா சின்ன பிள்ளைகளா இருப்பாங்க. நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடும், பிரேயர் முடிச்சிருவோம், சாப்பாடு கொண்டு பரிமாறுவாங்க. அந்த பிள்ளைகள் சின்ன பசங்களா இருக்கும், அது ரொம்ப வயசுல சின்ன பசங்க, 3 வயசு இருக்கும், 1-3 சின்ன வயசு, 3 வயசு பையனா பிள்ளைங்களா இருக்கும். வரிசையாய் வந்து உட்காருவாங்க, கையில பிளேட்டோட வந்து வரிசையா உட்காருவாங்க. ஒவ்வொருத்தருக்கா சாப்பாடு பரிமாறப்படும். தங்கள் பிளேட்ல சாப்பாடு போட்ட பிறகு கூட அந்த பிள்ளைங்க கை வைக்காது, வைக்க மாட்டாங்க. அவ்வளவு டிசிப்ளின், அவ்வளவு ஒழுக்கம். அந்த பிள்ளைகளுக்கு முன்னால சாப்பாடு வச்சாலும் அந்த பிள்ளைய அதை கை வைக்க மாட்டாங்க, கை தொட மாட்டா, தொடக்கூடாது. அத்தனை பேருக்கும் பரிமாணப்பட்ட பின்பு நம்ம வீட்டுல பிள்ளைங்க அப்படி இருக்குமா யோசிச்சு பாரு. அத்தனை பிள்ளைகளுக்கும் பரிமாறப்பட்ட பின் வரைக்கும் ஒண்ணு கை வைக்காது, கை முன்னால சாப்பாட்டுக்கும் தொட மாட்டாங்க. ஒரு பிரேயர் ஒண்ணு சொல்லி அந்த பிரேயர் பண்ணின பிறகுதான் அந்த 3 வயசு பிள்ளை கூட அதுக்கு பிறகு அந்த சாப்பாட்டுல கை வைக்கும். அந்த பிரேயர் பண்ணின பிறகு அதுக்கு பிறகுதான் சாப்பாட்டுல கை வைக்கும். அவ்வளவு ஒரு டிசிப்ளின். அந்த உண்மையா சொல்ற அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப அழுமையா இருக்கும். ஆனால் இந்த காலத்திலே அவர் ரொம்ப சிறுமை அனுமதிக்கிறது அனுபவிக்கிறது போலதான் இருக்குது. ஆனா அவருடைய எதிர்காலம் உண்மையா சொல்றேன் ரொம்ப டிசிப்ளினா வளருவாங்க. இன்னொன்னு நான் ரொம்ப உணர்வேன், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பார்க்கும்போது ஒருவேளை அவங்க பெற்றோர் அவங்களுக்கு இருந்திருந்தா கூட ஒரு இந்து குடும்பத்துல பிறந்து ஒரு இந்துவா வளர்ந்திருக்கும் அந்த பிள்ளைகள். ஆனா இப்ப இங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர்ல வளருது, கர்த்தருடைய பிள்ளைகளாய் வளருகிறார்கள். வசனத்தை நல்லா படிக்கிறாங்க, அழகா கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட அந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை படிக்காது, அந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, 6 மணிக்குள்ள குளிக்கிறாங்க, டிசிப்ளினா வளர்றாங்க, கர்த்தருடைய வார்த்தையிலே நல்ல தேறி வளருகிறார்கள். ஒருவேளை பெற்றோர் இருந்தா கூட அவங்களுக்கு அது கிடைச்சிருக்காது. அப்ப இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது என்ன சொல்ல வருகிறது என்றால், இந்த உலகத்தில் அவர்களுக்கு சிறுமை, சோதனை, பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை ஒரு நல்ல திட்டத்தோடு தான் வச்சிருக்கிறார். ஆமேன். நல்ல திட்டம், தேவன் ஒரு நல்ல திட்டத்தோடு வச்சிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தோடு நடத்துகிறார். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பேசுகிற வார்த்தைகள் முறுமுறுப்பு சோர்வுகள் வரக்கூடாது. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். புத்தீனமாய் நான் பேசக்கூடாது. என்ன ஆண்டவர் என்ன நடத்துறார், இதை புத்தீனமான வார்த்தை பேசக்கூடாது. எனக்கு என்ன, அவங்களுக்கு இருக்கிறது எனக்கு இல்லையே, இதெல்லாம் புத்தீனமான வார்த்தை. எனக்கு என்ன பெருசா கிடைச்சிருச்சு, இதெல்லாம் புத்தீனமான வார்த்தை. தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலும் வரக்கூடாது. புத்தீனமான பேச்சுன்றது என்ன, என்ன என்ன ஆண்டவர் செஞ்சார், என்ன எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு ஒன்றும் பெருசா நடக்கலையே, ஒன்னும் பெருசா கிடைக்கலையே, இப்படி இல்லையே, அது எனக்கு இல்லையே, இது எனக்கு இல்லையே, இப்படிப்பட்ட புத்தீனமான வார்த்தைகள் நம்முடைய வாயில் வரக்கூடாது. இதெல்லாமே கெட்ட வார்த்தைகள். ஸ்தோத்திரம் செய்தலை தரும். உங்கள் இருக்கிற நிலைமைக்கு ஸ்தோத்திரம் செய்ய, நீங்கள் எந்த நிலைமையில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களை கர்த்தர் வைத்திருக்கிற காரியத்துக்கு அதிகமா நன்றி செலுத்துங்கள். இருக்கிற காரியத்தை கர்த்தருக்கு தெரியாம நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்கல, கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே நடக்கல. கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்றால் செம்மையாய் நடத்துகிறார். நமக்கு எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும், செம்மையாய் நடத்துகிறார். ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியும், இந்த பாதையின் முடிவு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் பின்னாட்களில் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்ய போறார். எனக்கு ஒரு நன்மை வரக்கூடிய ஒரு பின்னாட்கள் எனக்கு காத்திருக்குது. இந்த பாதையிலே நான் முறுமுறுப்பு இல்லாமல், சலிப்பு இல்லாமல், சோர்வு இல்லாமல், புத்தீனமான பேச்சு இல்லாமல், மனதமியத்தோடு சோத்திரத்தோடு இந்த வாழ்க்கையை நான் தொடர்ந்து போய்கொண்டே இருப்பேன். ஆனால் டெஃபினட்டா இதைவிட மேன்மையான ஒரு காரியம் எனக்காய் காத்திருக்கிறது. அதெல்லாம் மறக்க கூடாது. இதை விட பெட்டரான ஒரு காரியத்தை எனக்கு வச்சிருக்கிறார். அதை நினைத்து நினைத்து தற்காலத்திலே உங்கள் காரியத்தை குறித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். ஆனால் வரும் நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கு. அல்லேலூயா. பிற வாயின் வார்த்தைகள் என்னைக்கே நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும். வாயின் வார்த்தைகள் என்னைக்கே நம்முடைய கிரியைகளை எல்லாம் அழித்து போடும். வாயின் வார்த்தைகள் ரொம்ப பயங்கரமான விதத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொரு இடத்துல அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆதாரம் காட்ட பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகத்தில் 5 எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 5 4 வாசிக்கலாம்.
நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே,
செலுத்த தாமதியாதே.
அவர் மூனரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாது இருப்பதே நலம்.
நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம்.
உன் மாம்சத்தை
பாவத்துக்குள்ளாக்க
உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று
தூதனுக்கு
முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே.
பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு தூரம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. தேவ சமூகத்தில் அவன் பேசும் பொழுது வார்த்தைகள் மனுஷருக்கு முன்பாக மட்டுமல்ல, அடுத்தது கர்த்தருக்கு முன்பாய் பேசுகிற வார்த்தைகளில் நம்ம கவனமா இருக்கணும். நம்ம ஜபத்துல பேசும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்துல பேசும் பொழுது அதுலயும் நம்ம கவனமா பேசுறோம். இஷ்டம் போல ஆண்டவரே நான் இதை செய்வேன் அதை செய்வேன் இஷ்டம் போல வாய வளரக்கூடாது. புரியுதுங்களா? நீ என்ன சொல்றீங்களோ அதை செய்யறீங்களான்னு கர்த்தர் என்னைக்குமே எதிர்பார்ப்பார். ஆண்டவரே உமக்காக நான் இதை செய்வேன் அதை செய்வேன் யோசிச்சு என்னைக்குமே ஜெபிக்கும். ஜெபிக்கும் பொழுது என்னைக்குமே தெளிவா ஜெபிக்கும். இஷ்டம் போல நம்முடைய ஒரு வார்த்தை சொல்லி நாங்கள் இதுக்கப்புறம் இப்படி இருப்பாண்டவர் அப்படி இருப்பாண்டவர் சொன்னீங்கன்னா கர்த்தர் அதை எதிர்பார்ப்பார். அடுத்த வாரத்தில் கரெக்டா சர்ச்சுக்கு கரெக்டா தான் போயிடுவாண்டவரு அப்படி நீங்க ஒரு ஜபம் பண்ணிட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது, நீங்களும் மறந்துடுவீங்க. கர்த்தர் பார்ப்பார் அடுத்த வாரத்தில் கரெக்டா போறீங்களா. ஒரு நாளைக்கு ஆண்டவரே குறைஞ்சபட்சம் இனிமே நான் ஒரு மணி நேரம் அது ஜபிக்கிறாண்டவரு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு மணி நேரம் அது ஜபிக்கிறீங்களா கர்த்தர் பார்ப்பார். ஒரு நாளைக்கு இவ்வளவு வசனத்தை வாசிக்கிற ஆண்டவரே நீங்க வாயத்திருந்து சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு வாசிக்கிறீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார். புரியுதா? ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சு என்பது மனுஷனுக்கு முன்பாக மட்டுமல்ல கர்த்தருக்கு முன்பதாக ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாய் பேசும் பொழுது நீங்கள் எதை பேசுகிறீர்கள் என்பதிலே கவனமாய் பேசுங்கள். என்ன பேசுகிறீர்கள் என்பதை நீங்கள் என்னைக்குமே நீங்க மறந்தாலும் கர்த்தர் அதை மறக்க மாட்டார். ஜெபத்தில் அவரை பார்த்து நம்ம என்ன பேசுறது கர்த்தர் மறக்கவே மாட்டார். அதை அவர் நினைவிலை வைத்து நம்ம அதைப்படி வாழ்றமான எதிர்பார்த்துட்டே இருப்பார். இங்க பொருந்தனை என்பது ஏதோ நம்ம ஒரு பணம் அப்படி பொருந்தனை அப்படி கிடையாது. உங்க லைஃப்ல நீங்க எதை கமிட் பண்றீங்களோ அதுதான் பொருந்தனை. புரியுதுமா? நீங்க ஜெபத்தை பத்தி பொருத்தனை பண்ணலாம், பைபிள் வாசிக்கிறத பத்தி பொருத்தனை பண்ணலாம், கர்த்தரை தேடுகிற விஷயத்துல பொருத்தனை பண்ணலாம், கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல பொருத்தனை பண்ணலாம், ஏதோ ஒண்ணு பொருத்தனை பண்றீங்க, ஏதோ ஒண்ணு வாயை திறந்து சொல்றது எல்லாமே பொருத்தனை. அப்போ தேவ சமூகத்தில் இனி தேவனுக்கு முன்பாய் பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அது செலுத்தாதவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை, சொல்லி செய்யாதவர்களை வேதம் மூடர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப அதன் பிறகு நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிறோம், நேர்ந்து கொள்ளாமலே இருப்பது நலம். ஆறாம் வசனம் ரொம்ப முக்கியமானது, உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. அது புத்தி பிசையை நான் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே. அப்ப நம்ம சொல்லிட்டு அதை செய்யலைன்னா நம்முடைய வார்த்தைகளின் பேரில் கர்த்தர் கோபப்படுகிறார். சொல்லிட்டு செய்யலைன்னு அதனால் நம்முடைய கைகளின் கிரியைகள் நமக்கு பாதிக்கப்படுகிறது, நம்முடைய செய்கைகளிலே ஆசீர்வாதம் நமக்கு குறைஞ்சிருக்கு. நம்முடைய செய்கையில் ஆசீர்வாதம் குறைஞ்சிடும். அவ பேசுகிற விஷயங்கள் எப்பவுமே ரொம்ப கவனமா பேசணும். கெட்ட வார்த்தைன்றது வந்து மனுஷருக்கு முன்பாக மட்டுமல்ல தேவனுக்கு முன்பாகவும் பேசுறது கவனமா இருக்கணும். சொல்லிட்டு நீங்க செய்யாமல் போனால் அந்த வார்த்தைகளின் நிமித்தம் ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதங்களை குறைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கு. கர்த்தருக்கு முன்பாய் பேசுங்கள், செம்மையாய் பேசுங்கள், பேசுறத நிறைவேற்றுங்கள். மனுஷருக்கு முன்பாய் பேசுங்கள், பேசுறது பிரயோஜனமா இருக்குதான்னு பார்த்து பேசு, பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்குதான்னு பார்த்து பேசு. அந்த காரியம் வருவதற்கு மூல காரணம் வேத வசனத்துல நம்ம நிறைஞ்சிருக்கணும், புதியிலே நாம நிறைஞ்சிருக்கணும். கர்த்தருக்கு முன்பாய் பேசுகிற விஷயத்திலும் கவனத்தோடு நாம பேசணும். இப்படிப்பட்ட விதத்தில் நம்ம இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதனால் இந்த நாட்களிலே முக்கியமாய் நான் சொல்ல வந்த விஷயம் வேதத்தில் நிறைந்திருக்க வேண்டியது முதல் காரணம். இரண்டாவது, கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற பாதைகளை குறித்து சோர்வடையக்கூடாது, முறுமுறுப்பை நம்முடைய உள்ளத்துல வைக்கக்கூடாது. அந்த முறுமுறுப்பு தான் கடைசியில் வாயின் வார்த்தைகளாக வெளியே வரும். அந்த சோர்வு கர்த்தர் என்ன செஞ்சுட்டார் என்ற வார்த்தைகளும் வாயில வரும். அது நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து பிசாசுக்கு வாசலை திறந்து விட்டு விடும். மூன்றாவது காரியம், கர்த்தருக்கு முன்பாய் பேசுகிற வார்த்தைகள். நம்ம என்ன சொல்றோமோ அதை நம்ம செய்யறோமா அந்த விஷயத்திலே ஆண்டவர் என்னைக்குமே கவனமா பார்த்துட்டே இருக்கிறார். ஒவ்வொரு சின்ன விஷயமானாலும் கர்த்தர் அதை கவனிக்கிறார். அந்த வார்த்தைகளை அவர் சீரியஸ் எடுத்துக்கிறார். நம்ம தான் சீரியஸ் எடுக்கிறதே தவிர கர்த்தர் அதை சீரியஸ் எடுத்துக்கிறார். நம்முடைய சின்ன ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை நம்ம ஜெபிக்கிறது அவர் எவ்வளவு நாளைக்கு வர கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அதே போல நம்ம சொல்லிட்டு செய்யாமல் போற விஷயத்தை குறித்தும் கர்த்தர் கவனமா பார்ப்பார். ஏன் சொல்லிட்டு நம்ம செய்யறது? அதனால கர்த்தருக்கு முன்பாய் பேசுகிற வார்த்தைகளிலும் புத்திரமாய் பேசிடக்கூடாது, கவனமாய் பேசுறது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், பல மடங்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதனால வாயின் வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஜெபிக்கலாம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக முக்கியம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கெட்ட வார்த்தைகள் என்பதை நம்ம பெரும்பாலும் மற்றவர்கள் பேசுகிற அவதூறான தூஷணமான வார்த்தைகள் நம்ம நினைக்கிறோம். அதல்ல, பக்தி விருத்தியை ஏற்படுத்தாத வார்த்தைகள், பிரயோஜனமற்ற வார்த்தைகள், இது எல்லாமே ஆண்டவனுடைய பார்வையில் கெட்ட கெட்ட வார்த்தைகள். நம்ம பேசுகிற வார்த்தைகள் பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டுமானால் வேத வசனத்தினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். வேத வசனத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். பேதுரு தேவ வெளிப்பாட்டை பெற்ற பொழுது சரியாய் பேசினான். ஆனால் தன் சுய புத்தியில் பேசும் பொழுது அவன் தவறான வார்த்தைகளை பேசினான், இடரலான வார்த்தையை பேசினான். அதுதான் கெட்ட வார்த்தை. நம்ம சுய புத்தியிலிருந்து நீங்கள் பேசும் பொழுது பல நேரத்தில் அது தவறான வார்த்தைகளாய் போய்விடும். வேத வசனத்தினால் எந்த அளவுக்கு நீங்கள் நிறைந்திருக்கிறீர்களோ, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அது தேவ சித்தத்தின் அடிப்படையில் பேசுவீங்க. தேவ சித்தத்துக்கு மாறாக உங்க வாயிலிருந்த வார்த்தை வராது. ஏன்னா இருதயத்தில் எது நிறைந்திருக்கிறதோ அதுதான் வாயின் வார்த்தைகளிலே வெளிப்படும். இந்த நாட்களிலே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் வேத வசனத்தில் நான் நிறைந்து விட போகிறேன். இயேசு கிறிஸ்து 30 வயதுள்ளவனான பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். காரணம் என்ன? அவர் 12 வயதுள்ளவராய் இருக்கும் பொழுதே வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். 12 வயதிலிருந்து 30 வயது வரையிலும் அவர் வேதத்திலே நிறைந்திருந்தபடியினால் அவர் 30 வயதான பொழுது அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். கிருபையுள்ள வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள், இந்த வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பு வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கிருந்த பரிசேயர்கள் நியாயம் தீர்த்தார்கள். இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னார்கள். ஆகினாலே சொன்னார், இந்த வார்த்தைகள் நிமித்தம் நியாயம் தீர்க்கப்படுகிறது. அவர்கள் அவரை நியாயம் தீர்த்தார்கள். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னார். உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே பாவி என்று தீர்க்கப்படுவாய் என்று சொன்னார். தேவ பிள்ளைகள் நம்முடைய வாயிலிருந்து யாரையும் நியாயம் தீர்க்கிற வார்த்தைகள் அல்ல, கிருபை பொருந்திற வார்த்தைகளை நாம பேச வேண்டும். கிருபை பொருந்திற வார்த்தைகள், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில வந்தது. நான் ஒருவரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லைன்னு சொன்னார் அவர். அவர் நியாயம் தீர்க்கிற வார்த்தைகளை அவர் சொல்லவில்லை, கிருபையுள்ள வார்த்தைகளைத்தான் அவர் பேசினார். தேவ பிள்ளைகள் நம்மளும் அதைத்தான் பேசணும். கிருபையுள்ள வார்த்தைகளை பேசணும், நியாயம் தீர்க்கிற வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் தான் நம்மை நீதிமான்கள் என்று நிற்க பண்ணும். அடுத்தபடியாய் மனுஷருக்கு முன்பாக மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாய் பேசும் பொழுதும் சரியாய் பேச வேண்டும். நம்ம என்ன பேசுறோமோ அதை செய்யக்கூடியதாய் நம்ம பேசணும். இஷ்டம் போல நம்ம வாயை விட்டுட்டு அதை நம்ம செய்யாமல் இருப்போமானால் அந்த வார்த்தைகளின் நிமித்தம் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. புத்தியினமாய் பேசினதென்று நீங்க தூதனுக்கு முன் சொல்லாதே என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே நான் புத்தியினமா பேசிட்டேன் பின்னால சொல்லாதீங்க என்ற, கர்த்தருக்கு முன்னால வந்து பேசும் பொழுதும் கவனித்து பேசுங்க. நீங்க பேசுறதை நீங்க செய்ய வேண்டும், கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு அர்ப்பணிப்போடு பேசுங்கள். சொன்னதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவன் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே கோபப்பட்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்துல நிறைஞ்சிருங்க, ஸ்தோத்திரத்துல நிறைஞ்சிருங்க. கர்த்தருடைய சமூகத்திலே கிருபையுள்ள வார்த்தைகளும் தேவ கிருபையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்கும். வம்பும் புத்தியினமான பேச்சும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இப்பொழுதும் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற பாதைகளை நினைச்சு நன்றி சொல்லுங்க. சலித்துக் கொள்ளாதீங்க, முறுமுறுக்காதீங்க, சோர்ந்து போன வார்த்தைகளை பேசாதீங்க. என்ன ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறையேன்னு சொல்லாதீங்க. இப்ப இருக்கிற நிலைமைக்கு நன்றி சொல்லி பழகுங்க. கர்த்தர் உங்களை எந்த பாதையில வச்சிருக்கிறாரோ அதுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. கர்த்தர் உங்களுக்கு பின்னாட்களில் உங்களுக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். இருக்கிற அவர் வழி நடத்தி வருகிற பாதைகளில் இப்பொழுது இருக்கிற பாதைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிப்பீர்கள் என்றால் அது கர்த்தருடைய பார்வையில் தகுதியானதா இருக்கிறது. உங்கள் பின் நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை தருவார், வரும் காலங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். அதற்காகத்தான் அந்த சிறுமையின் பாதை கர்த்தர் அனுமதிக்கிறார். சோர்ந்து போகவோ முறுமுறுக்கிற வார்த்தைகளையோ யூஸ் பண்ணாமல் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, வரும் காலங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்ப நம்ம எல்லாரும் கர்த்தரை பார்த்த ஆண்டவரே, எங்களை நடத்தி வருகிற ஒவ்வொரு வழிகளுக்காக, நடத்தி வருகிற ஒவ்வொரு பாதைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னு சொல்லாதீங்க, என் வாழ்க்கையில ஒண்ணு பெருசா ஆசீர்வதிக்கலையேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிற ஒவ்வொரு வழிகளுக்காக சோத்திரம், நடத்தி வருகிற ஒவ்வொரு பாதைகளுக்காக சோத்திரம், நடத்தி வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காக சோத்திரம், நீங்க நடத்தி வருகிற எல்லா வழிகளுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துக. சோத்திரம் செய்தலே தகும், சோத்திரம் செய்தல் தான் தேவனுடைய பார்வையில் அருமையானது. வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், சோத்திரம் செய்தலே தகும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றி செலுத்துங்கள். உங்கள் பின் நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார், உங்கள் பின் நாட்களிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், உங்கள் பின் நாட்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துங்கள். கர்த்தர் வரும் காலங்களை உங்களுக்கு ஜெயமாய் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்க நினைப்பதை விட சிறந்ததை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்துவார். நன்றி செலுத்துங்கள். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. சோத்திரம் 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 சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமிழங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் எங்கள் வாயிலிருந்து அண்டவரே கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. அண்டவரே நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாய், அவதூறு பேசுகிறவர்களாய், பக்தி விருத்தி இல்லாத வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே நாங்கள் பேசுகிறவர்களாய் கர்த்தர்களை நடத்துவதற்காக சோத்திரம். வசனத்தினால் நிறைந்து உம்மை மகிமைப்படுத்தி பேச உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோத்திரத்தினால் எங்கள் இருதயத்தை நிறைத்து சோத்திரத்தை நாங்கள் உமக்கு முன்பாய் கொண்டு வர உதவி செய்யுங்கப்பா. உமக்கு முன்பாய் நாங்கள் பொருத்தனை செய்கிற விஷயத்தில் ஜெபிக்கிற நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேசி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்கிறபடியே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.